இப்ப இந்த மன்றம் எதற்கெல்லாம் அதிக அழுத்தம் கொடுக்கணும், எதையெல்லாம் வலியுறுத்தணும்னு நீங்க விரும்புறீங்க?
இப்ப ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டா, காங்கோ அல்லது உகாண்டா அல்லது கென்யா அல்லது நைஜீரியா அல்லது ருவாண்டா புருண்டி அல்லது ஜிம்பாப்வே, இது மாதிரி பல இடங்களில் வந்து அவங்களுக்கு நாடுகளுக்குள்ளேயே பிளவுகள், அதில் ஒன்று அரசியல் கட்சிகள் அல்லது இன வாரியாக அமைக்கப்பட்ட குழுக்கள், இது மாதிரி பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னமும் கூட போராட்டங்கள் மத்தங்களே போர்களே நடந்துகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக வந்து இவங்களுக்குள்ள எப்படி அமைதியை தோற்றுவிக்கிறது, அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு கருத்து. அது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஏதோ ஆப்பிரிக்காவுக்குள்ளே இப்போ காங்கோவுக்குள்ளே வந்து ரெண்டு இனத்தவர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னு நினச்சா கூட, பெரும்பாலும் அங்கே பார்த்தா அதற்கு பின்புலமாக அமெரிக்கா அல்லது ஐரோப்பியா அல்லது சீனா இப்படி நாடுகள் இருக்கும். ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, சண்டை நடக்கிறது சோமாலியா அல்லது எத்தியோப்பியாவில் நடக்குது, ஆனால் உண்மையாகவே வந்து அது ஐரோப்பா நாடுகளுக்கும் அமெரிக்கா நாடுக்கும் உள்ள ஒரு போராட்டம் இங்கே நடக்குது. அதுபோல் சீனாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள போராட்டங்கள் தான் இங்கே நடக்குது. அதனால் இது வந்து ஒரு ப்ராக்ஸி ஃபைட், அது மாதிரி தான். இயல்பாகவே அவங்க அநேகமாக சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. இது மாதிரி இந்த அவங்களுடைய சொந்த ஒரு சுயநலம், அவர்களுடைய லாபத்துக்காக அவங்க செய்யும் பொழுது அவங்க வந்து இந்த ஆட்களை பயிற்று வைக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை கொடுக்கறது, இது மாதிரி செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இவங்க சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்களாகவே சண்டை போட முடியாட்டேங்கூட மற்ற நாடுகளுடைய ஒரு ஆதரவு இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க சண்டை போட்டு இருக்காங்க. அது முடிவெல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து இவங்க சண்டை கிடையாது, இன்னொருத்தவங்களோட சண்டை. அப்படி இவங்களே சண்டை போட்டாலும் கூட அதிலே வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் அதையும் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஏழு நாடுகள், இவங்கள்ட்ட வந்து பெருசாக ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு வசதிகளோ அல்ல ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஆயுதங்களும் விற்கிறது யார்? ஐரோப்பிய நாடுகள். இதை வச்சு அவங்க லாபம் பார்க்குறாங்க. இதில் எப்படின்னு சொன்னால், சிலத்தவங்கள நேரடியாகவோ அல்லது தரகர்கள் இருப்பாங்களா, இடைத்தரகர்கள், அவர்கள் வழியாகவோ இப்போ ஒரே நாடு, இப்போ பிரான்ஸ் நாடு வந்து ரெண்டு பக்கமும் ஆயுதங்கள் விற்கும். ஏன்னா கவர்மெண்ட் பக்கமும் விற்கும், அவங்க எதிரி பக்கமும் விற்கும். ஏன்னா அவங்க நேரடியாக விற்கிறதுல தரகர்கள் வழியாக விற்பாங்க. ஆனால் லாபம் அவங்களுக்கு, சண்டை போட்டவங்க சண்டை போடுறாங்க, மக்கள் மடிகிற மக்கள் இங்கே உள்ள மக்கள், ஆனால் லாபம் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஆயுதம், ஆயுத உற்பத்தி, அந்த ஆயுத விற்பனை, அதை பற்றி தான் அவங்களுக்கு ஒரு இது. இது மாதிரி வந்து அங்கே நடக்கிற போர்கள் வந்து உள்நாட்டு போராக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பல நாட்டு ஒரு விவகாரமாக தான் இருக்குது. அதனால் இப்போ இங்கே வந்து ஒரு அமைதி ஏற்படணும்னு சொன்னால் அது அவங்க மாத்திரம் வந்து கூடி சேர்ந்து அவங்க பேசக்கூடிய ஒன்று இல்லை, மற்ற நாடுகளும் சேர்ந்து அது செய்யக்கூடிய ஒன்று. இது வந்து ஒரு குழப்பமான ஒரு சிக்கலான சூழ்நிலை இல்லையா? இதெல்லாம் வந்து இவங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா பெரும்பாலும் இது வந்து வெளிப்படை யாரும் பேச மாட்டாங்க பெரும்பாலும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையாக பேசி இதில் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ஞ்சா தான் உண்மையான அமைதி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ இது மாதிரி அமைதின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் வந்து பல குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த போராட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் சிலவங்களை 15 வருஷம், 20 வருஷம் அல்லது 25 வருஷம், 30 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அதில் வந்து இப்போ ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து அவங்க ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவரோ அல்லது ஒரு குழந்தையோ ஒரு மகனோ யாராவது இறந்துருப்பாங்க எங்கேயாவது. அதனால் அது வந்து ஒரு வரலாற்று ஒரு நினைவு, ஹிஸ்டாரிக்கல் மெமரின்னு சொல்லுவோம், அது எப்படியும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்கள் ஒரு அமைதி ஏற்படுத்தணும்னு சொன்னால், இதுக்கு அடிப்படையாக நீதிக்கும் முன்னால் வந்து உண்மை. இதில் உண்மை என்ன தான் நடக்குது, இந்த நடந்த ஒரு சேதங்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் தான் அங்கே அந்த அமைதியை தோற்றுவிக்க முடியும். இது மாதிரி உண்மை அப்படின்ட்டு ஆராய்ஞ்சு அந்த உண்மையின் அடிப்படையிலே நீதியை நிலைநாட்டி, முக்கியமாக யாரை கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நிவாரணம், இப்போ வீடு இழந்தவங்களுக்கு ஒரு வீடு அல்லது தகப்பன் இழந்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு அந்த பிள்ளைங்களுக்காவது ஒரு வேலை, அது மாதிரி ஏதாவது அவங்களுடைய நீதி நம்ம நிச்சயம் செய்யணும், ஒரு நிவாரணம் செய்யணும். குற்றம் செய்தவங்களை வந்து ஒன்று தண்டிக்கணும், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி, இல்லை அவங்க வந்து நாங்கள் குற்றம் செய்த உணர்ந்து அவங்க மன்னிப்பு காட்டாங்க, அவங்கள மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறதில்ல, அந்த யார் அதனால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அவங்கள மன்னிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் வந்து உண்மையாக அமைதி அங்கே தோன்ற முடியும். அதனால் அந்த அமைதிக்கு அடிப்படையாக நீதிங்கிறது இருக்குது, நீதிக்கு அடிப்படையாக உண்மை இருக்குது. இந்த நீதி எல்லாம் இருந்த பிற்பாடு அப்புறம் தான் அங்கே வந்து ஒப்புரவுங்கிறது தோன்ற முடியும். இப்போ ஒப்புரவில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இப்போ பெண்ணையை ஒருத்தர் தாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய அப்பாவோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ உயிரிழந்துடுறாங்க ஒரு இதில்னு சொன்னால், இப்போ நான் வந்து மன்னிச்சிடலாம். மன்னிச்சுப்பறது எப்படின்னா, எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சினால் எனக்கு வர்றது வந்து கோபம், இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும், அந்த பழி வாங்கினதான் எனக்கு என்ட மனசில் நிறையா இருக்குது. வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு. இது வந்து என்னை உள்ளுக்குள்ளேயே அரைச்சிக்கிட்டு இருக்கு. என்னை தூங்க விடல, நான் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், மற்ற வேலைகளை ஒழுங்காக பார்க்க முடியல. அப்போ வந்து சரி, நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், அப்பா திரும்பி வரப்போறதில்ல, அண்ணனும் தம்பியும் வந்து திருப்பி வரப்போறதில்ல அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் பொழுது, சரி இப்படியா போயிட்டு போகிறாங்க, அவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்துட்டாங்க, இதை பற்றி நம்ம ஒன்றும் பாடிட்டுருக்கக்கூடாது, நம்ம கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் மன்னிச்சிடலாம். மன்னிச்சுன்னா அந்த, அதாவது என்னை என்னுடைய உள்ளத்தில் பாரமாக இருக்கு இல்லையா, அந்த பாரம் போய்விடும். ஆனால் அங்கே வந்து ஒப்புறவில்லை. ஏன்னா எனக்கு இந்த துன்பங்கள்லாம் ஏற்படுத்தினா ஒருத்தர் இருக்கார், அதுக்கு ஒரு காரணம் ஒருத்தர் உண்டு, ஒருத்தரோ ஒரு குரு ஒரு குழுவோ அல்லது யாரோ இருக்காங்க இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் அது யாருன்னு தெரியும். அப்போ வந்து ஒரு ரெண்டாவது இதாக நான் வந்து பிறரை மன்னித்து நான் வந்து என்னை அழுத்துகின்ற ஒரு உணர்வுகள்லேருந்து நான் வெளிப்பட்டாலும் கூட அது வந்து ஒரு புதிய ஒரு உறவை என்ன ஏற்படுத்தலை. அப்போ வந்து அதுதான் அந்த உண்மைங்கிறத பண்பு வருது. அதாவது வந்து இப்போ யார் எனக்கு இந்த தீங்கு விளைவிச்சாங்களோ அவங்க எப்பாவது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களாம் வந்து ஒரு சமயங்களில் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும், இது நாங்கள் தான் செய்தது, ஏதோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற பல காரணங்களால் உந்தப்பட்டு எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி செய்துவிட்டோம், அதனால் நாங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையை ஏற்றுக்கணும். அவங்க உண்மையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்தது தப்பு தான்னு சொல்லி, சரி நாங்கள் செய்தது தப்பு, நீங்கள் என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்வோம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது, அப்போ நான் அப்போ வந்து அது வந்து ஒப்புரவாகிறது. நான் மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த மன்னிப்பை வந்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் அவங்க குற்றவாளிகளை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுதான் அந்த ஒப்புரவுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு புதிய ஒரு உறவு, ஒரு புதிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். சரி, பழசெல்லாம் நம்ம மறக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து எப்பவுமே நம்முடைய மனசுலேயோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலோ பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா புதுதான நான் ஒரு சின்ன பையன்னு சொல்லி வச்சுக்கங்களேன், இப்போ எங்கள் அப்பா இருந்து போனான்னா நாங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு நான் படிக்க முடியல, என்னுடைய படிப்பு நின்று போகுது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் மறக்க முடியாது, எப்பவுமே வாழ மறக்க முடியாது. இதனால் மன்னிக்கலாம், மன்னிச்சு சரி இது வந்து திருப்பி நாங்கள் வந்து நம்ம கோவப்பட்டு வந்து அப்பா திரும்பி வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம எதிர்காலத்தை பார்த்து நம்ம எதிர்காலத்தில் எப்படி நம்ம வாழ முடியும். அப்போ வந்து இந்த வெறுப்பை நம்ம மனசில் இருந்துச்சுன்னா உண்மையாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ தான் அங்கே வந்து இந்த ஒப்புரவுங்கிறது வருது. இப்போ அதனால் இப்போ இந்த நீதி, அமைதி, ஒன்றிப்பு இதெல்லாமே ஒன்றுக்கொன்று இணைஞ்சு பின்னி பிணைந்த ஒரு சில கருத்துக்கள். அந்த ஒரு ஒரு சூழ்நிலை அந்த ஆப்பிரிக்காவில் இப்போ எப்படி ஏற்படுத்துறது, எப்படி மக்களுக்குள்ளே வந்து இந்த புதிய ஒருவரை ஏற்படுத்தி இவங்க சரி இந்த பழசெல்லாம் போச்சு போகட்டும், அவங்க மறக்காட்டியும் கூட அது வந்து மறக்க வேண்டியதில்ல, ஏன்னா வந்து அந்த நினைவு இருக்கிற வரைக்கும் திரும்பி இது மாதிரி செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதலாக இருக்கும் அந்த நினைவு. இருந்தாலும் இதை வந்து ஒரு பெருசாக பாராட்டாமல் நம்ம வரப்போகிற காலத்தை, வரப்போகிற சூழ்நிலையை எதிர்பார்த்து எவ்வாறு புதிய ஒரு சமூகத்தை நாம் வந்து கட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மக்களுக்கு ஏற்படணும். இது வந்து பொருளாதார லாபத்தினாலேயோ அல்லது அரசியல் லாபத்தினாலேயோ வரக்கூடிய ஒரு இது இல்லை. இது வந்து அடிப்படையாக சமயம், நம்பிக்கை, கடவுள், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அன்பினால் நம் பிறருடைய அன்பு, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் தோற்றுவிக்க முடியும், அமைதி ஒப்புரவு போல் தோற்றுவிக்க முடியும். இப்போ எப்படி இறைவனே நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளும் பிறரை மன்னிக்கிறதுக்கு ஒரு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதனால தான் வந்து இப்போ திருச்சபை அல்லது நம்முடைய விசுவாசம், நம்முடைய சமயம் வந்து இந்த ஒரு மன்னிப்புக்கும் ஒப்புரவுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த ஒரு வகையில் வந்து எந்த வகையில் திருவை வந்து இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இந்த ஒரு அமைதி தோற்றிருக்க சூழ்நிலையை எப்படி அதை உருவாக்க முடியும், அதற்கு வந்து இப்பொழுது நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் நடக்கின்ற போர்களுக்கு அடிப்படையாக இருப்பது பிற நாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிற நாடுகள் உள்ள திருச்சபை வந்து அந்தந்த நாடுகளில் வந்து அங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய பாலிசியை அவங்க மாற்றலாம் இல்லையா, கொள்கைகளை மாற்ற முடியும். அது மாதிரி ஆசியாவிலிருந்தோ ஐரோப்பாவிலிருந்தோ நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போய் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஆசியாவில் ஐரோப்பாவில் உள்ள அரசியல் சூழ்நிலையை நாம் அனுசரித்து அங்கே நம்ம ப்ரெஷர் கொடுத்து சூழ்நிலை மாற்ற முடியும், அந்த வகையில் வந்து நம்ம உதவி செய்ய முடியும். இது மாதிரி நம்ம எவ்வாறு செய்யலாம், இதனால் இதில் இதுக்கு இதனால் வரக்கூடிய சவால்கள் என்ன, இதை பற்றிலாம் அந்த திரவை நிச்சயம் ஆராய்ச்சி செய்யும் நினைக்கிறேன்.
அரசியலில் ஈடுபடுற அளவுக்கு திருச்சபைகள்ட்ட செல்வாக்கு இருக்கா?
அந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு செல்வாக்கு கிடையாது. இன்னும் இப்போது நிச்சயமாக ஐரோப்பாவில் நிச்சயமாக கிடையாது. ஆனால் அந்த அரசியல்ங்கிற முறையில் நம்ம ஈடுபடவும் கூடாது, ஏன்னா திருச்சபைக்கும் அரசியலுக்கும் தூரம் தான். திருச்சபை வந்து அரசியல் நேரடியாக ஈடுபடக்கூடாது, திருச்சபைக்கு நல்லதில்லை. ஆனால் இவங்க எல்லோருமே மனிதர்கள், எல்லோருமே இதில் சிலர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பாங்க, நல்ல கிறிஸ்தவர்களாகவும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மனச்சாட்சிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் அந்த ஒரு மனச்சாட்சிக்கு தான் நம்ம வந்து பேசி அவங்கள மனமாற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆன்மீக அளவில் வந்து மக்கள் மனம் மாற நம்ம முயற்சி செய்கிறோம். மனம் மாற்றம் இருந்துச்சுன்னா அதை அரசியல் அளவில் வந்து அதை செயல்படுத்துறது அவங்களுடைய கடமை, நம்ம நேரடியாக அதில் ஈடுபட முடியாது. கிறிஸ்தவ மக்கள் பொதுவாக எல்லோருடனும் சேர்ந்து ஏதோ ஒரு போராட்டம் அது மாதிரி ஈடுபட்டு அந்த அரசியல் தரங்களை மாற்றுவதற்கும் அந்த வகையிலையும் முயல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
தந்தை அமலதாஸ் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து ஆப்பிரிக்காவுக்கான இந்த இரண்டாவது சிறப்பு ஆயர் மன்றம் பற்றியும் அந்த ஆயர் மன்றத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றியும் வானொலி நேயர்களுக்கு விளக்கியமைக்கு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். உங்கள் பணி சிறக்கட்டும்.
வணக்கம். நன்றி.